الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كل معروف صدقه رواه مسلم او كما قال عليه الصلاه والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலான அண்ணலம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மகஃபிரத்தும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால், புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல ரஹ்மான் அவனுடைய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. எம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக. ரமலானுடைய காலங்களில் செய்த அனைத்து நற்காரியங்களையும் அல்லாஹ் கபூல் செய்து இன்னும் பல ரமலான்களை நமது வாழ்க்கையில் அடைந்து பல நன்மைகளை செய்யக்கூடிய ஈமானையும் நீண்ட ஆயுளையும் உடல் சுகத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனிதர்களாகி எம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்த நாள் ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை நாள். அவர்களை சுவர்க்கத்திற்குள் அல்லாஹ் அனுப்பியதும் வெள்ளிக்கிழமை நாள். செய்த தவறுக்காக சுவர்க்கத்திலிருந்து அவர்களை வெளியேற்றியதும் வெள்ளிக்கிழமை நாள். 950 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர்கள் வஃபாத் ஆகியதும் வெள்ளிக்கிழமை நாள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வருகிறார்கள். நபியே நாயகமே, வெள்ளிக்கிழமை நாளிலே என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நீங்கள் அதிகமாக சொல்லி இருக்கிறீர்கள், அது எந்த நேரத்திலே இருக்கிறது என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு முஃமீனுடைய துஆக்கள் வெள்ளிக்கிழமையில் 2 நேரங்களில் கபூல் செய்யப்படும் என்று எங்களுக்கு சொல்லிக் காட்டிய நாள் இன்றைய வெள்ளிக்கிழமை நாள். ஹதீப் அவர்கள் ஹுத்பா பிரசங்கத்தை நிகழ்த்திவிட்டு 2nd ஹுத்பாவுக்காக உட்காரக்கூடிய அந்த குறுகிய நேரம் இருக்கிறது, ஷார்ட் டைம், அதில் துஆ கபூலாகும் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு நேரம், வெள்ளிக்கிழமையுடைய அசருக்கும் மகரிபுக்கும் இடையிலே துஆ கபூல் செய்யப்படும் என்று, துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நாள் வெள்ளிக்கிழமை நாள் என்று சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு ஜும்ஆவுடைய நாளை நாங்கள் அனைவரும் அடைந்திருக்கின்றோம். சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வெள்ளிக்கிழமை நாளை நீங்கள் அடைகின்ற போது என் மீது அதிகமாக அல்லாஹும்மா ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் என்று ஸலவாத் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு சலவாத்தும் எனக்கு எடுத்து காட்டப்படும். நாளை கியாமத்துடைய நாளில் அவர்களுக்காக நான் விசேஷமாக ஷஃபாஅத் செய்து சுவன பாக்கியத்தை பெற்றுக் கொடுப்பது என் மீது கடமை என்று பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக எங்களுடைய கண்களுக்கு தெரிபடாத, எங்களுடைய உள்ளங்களால் சிந்தித்து கூட பார்க்க முடியாத, எங்களுடைய பேச்சுக்களால் பேசி முடிக்க முடியாத பாக்கியங்களையும் கண்ணியங்களையும் அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே வைத்திருக்கின்றான். அப்பேற்பட்ட மாண்பான நாள் எங்களிடத்திலே வந்திருக்கிறது. இந்த நாளினுடைய உச்ச பயன்களை அடைந்து கொள்ளும் முகமாக இன்றைய வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமைகளில் முடியுமான அளவுக்கு நன்மைகளை செய்து அல்லாஹுடைய மன்னிப்பையும் அவருடைய ரஹ்மத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு நாம் அனைவரும் முயல்வோமாக என்று இன்றைய ஹுத்பாவின் ஆரம்பத்தில் உங்களுடைய சிந்தனைக்கு தந்ததற்கு பிறகு, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எங்களை மனிதர்களாக படைத்து எங்களை பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான். லகத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், மனிதனை அழகான உருவத்திலே படைத்து நாம் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் எங்களை பற்றி குர்ஆனில் பெருமையாக பேசுகின்றான். இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கின்ற கோடான கோடி உயிரினங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் அல்லாஹ்தான் படைத்தான், அவன்தான் ரிசுக் அளிக்கின்றான், எல்லாவற்றையும் அல்லாஹ் குறையில்லாமல் பராமரித்துக் கொண்டிருக்கிறான். உலகத்தில் இருக்கின்ற படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹுவை காலை மாலை இரவு பகல் என சதாவும் அல்லாஹுவை சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. மரங்கள் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கின்றன. நிலத்தில் இருக்கின்ற புற்பூண்டுகள் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கின்றன. மலைகள் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கின்றன. ஏழு வானங்கள் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கின்றன. கடலில் உள்ளவைகள் ஆகாயத்தில் உள்ளவைகள் என அல்லாஹ் எல்லாம் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதனை தவிர மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவனாக வாழ்கிறான் என்று அல்லாஹ் நாங்கள் அடிக்கடி ஓதுகின்ற இந்த ஆயத்தில் அல்லாஹ் எங்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். நாங்கள் யார்? அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவர்களாக வாழ்கிறோம். என்னுடைய அடியார்களில் கொஞ்சமான மக்களே எனக்கு நன்றி செலுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுகின்றான். அப்படியான மனிதனை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இந்த உலகத்தில் நான் படைத்திருக்கின்ற படைப்பினங்களில் மிக மிக கண்ணியமான சிறப்பான ஒரு படைப்பு இந்த மனிதன் என்று அல்லாஹ் எங்களை சிறப்பித்து சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு அமல் எது தெரியுமா? ஒரு அடியான் நாளாந்தம் அவனுக்காக செய்கின்ற சுஜூத் இருக்கிறது, தொழுகை. இது அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுடைய நெருக்கமான தோழர் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாகத்திலே வருகிறார்கள். நபியே நாயகமே, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் எது என்று கேட்கிறார்கள். அந்த அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள், நான் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகைக்குரிய நேரத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், அது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று சொன்னார்கள். சும்மா ஐயா ரசூலல்லாஹ், தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் எது என்று கேட்கிறார்கள். பிர்ருல் வாலிதைன், உங்களை பெற்று வளர்த்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய உங்களுடைய தாய் தகப்பனுடைய நல்லுறவை பேணிக் கொள்ளுங்கள், அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு கொஞ்ச கால வாழ்க்கை, ஒரு குறுகிய கால வாழ்க்கை. 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னார்கள். மிஞ்சி போனால் 70-லும் 80-லும் 85-லும் வாழக்கூடிய மக்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பார்கள். ஆனால் இந்த உம்மத்தினுடைய சராசரி வாழ்க்கை 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்டது என்று சொல்லிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் தன்னுடைய ரசூலை, தன்னுடைய ஹபீபை, நபியை 63 வருடங்கள் வாழ்ந்து தன்னின் பக்கமாக அழைத்து இந்த உம்மத்தினுடைய சராசரி வாழ்க்கை இவ்வளவுதான் என்பதை நபிகளாருடைய மஃபாத்தை கொண்டு இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆக இன்றைய காலம் என்பது 70 வருடங்கள் என்ன, 40 வருடங்கள், 50 வருடங்கள் வாழ்வதே பெரும் சாதனைக்குரிய காலமாக மாறியிருக்கிறது. அந்த அளவுக்கு இளவயது மரணங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாடசாலையிலே கல்லூரிகளிலே படிக்கின்ற மாணவர்கள் இளமையிலே சாதனை படைக்க வேண்டும் என்று சாதிக்க துடிக்கின்ற வாலிபர்கள், திருமணம் முடித்து பிள்ளைகளையும் மனைவியையும் வீட்டிலே வைத்துவிட்டு இப்படியாக எத்தனையோ பல இள மரணங்கள் அதிகரித்து செல்லுகின்ற இந்த வாழ்க்கையில் நாம் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைய நாளை பற்றி சிந்திக்க முடியாத ஒரு அவசர உலகத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நீண்ட ஆயுளை கேட்க வேண்டும். அந்த நீண்ட ஆயுளிலும் அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். கைருன்னார் மன் தால உமுருஹு வ ஹஸன அமலு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? யார் ஒருவருக்கெல்லாம் நீண்ட ஆயுளை கொடுத்து அதிகமாக சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ இவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 55 வயதாக இருக்கும், 69 வயதாக இருக்கும், ஒரு நேர தொழுகை அவர் தவறவிட மாட்டார். 72 வயதாக இருக்கும், அல்லாஹுடைய குர்ஆன் ஓதுவதிலேயே இன்பம் கண்டு குர்ஆனோடு லயித்து போயிருப்பார். 78 வயதாக இருக்கும், தன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சிறந்த ஒரு ஆலோசகராக, சிறந்த வழிகாட்டியாக வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு எல்லோரையும் அரவணைத்து குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்தக்கூடியவராக அவர் இருப்பார். இவர் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்களில் கெட்டவர் யார்? 60 வயதை அடைந்தும் யார் ஒருவர் தொழுகை இல்லாமல், குர்ஆனுடைய திலாவத் இல்லாமல், குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்தாமல், வீட்டுக்கும் நாட்டுக்கும் இந்த பூமிக்கும் பாரமாக இந்த பூமியிலே யாரெல்லாம் குழப்பவாதிகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பே கொடுக்க மாட்டான். இவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் அல்ல, கெட்டவர்கள், தீயவர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்களையும் மனிதர்களில் தீயவர்களையும் கெட்டவர்களையும் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆக அல்லாஹ்வுக்கு விருப்பமான மனிதர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்றால் அவனுடைய கடமைகளை செய்வதோடு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நாம் செய்ய வேண்டும். எம் உறவினர்களான நண்பர்கள், எம் சகோதர சகோதரிகள், எங்களோடு ஒன்றாக கூடி பழகுகின்ற மக்கள், எங்களோடு அயல் வீட்டிலே வாழுகின்ற மக்கள், இவர்களோடு நாங்கள் எங்களுடைய நல்லுறவை பேணிக் கொள்வதோடு உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அண்டை அயலவர்கள் என்று சொல்லுகின்ற போது அயல் வீட்டுக்காரர்கள் 3 வகையாக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1, முஸ்லீமான எங்களுடைய உறவினர்கள். 2, முஸ்லீமான உறவினர்கள், அவர்கள் எங்கள் ஊர் அல்ல, எங்கள் உடன்பிறப்புகள் அல்ல, ஆனால் முஸ்லீமான உறவினர்கள் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 3வது உறவினர்கள் யார் தெரியுமா? அவர்கள் முஸ்லீம்களும் அல்ல, எங்கள் உறவினர்களும் அல்ல, மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அயல் வீட்டுக்காரர்கள் இந்த 3 உறவினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுஃமின், அவன் ஈமான் கொள்ளவில்லை, அவனிடத்தில் ஈமான் இல்லை, அவன் முஃமீன் அல்ல என்று 3 தடவைகள் சொன்ன போது நபி தோழர்களான சஹாபாக்கள், நபியே நாயகமே, முஃமீன் அல்ல என்று 3 தடவைகள் உறுதியாக சொல்லுகிறீர்களே, அவர்கள் யார் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், யாருடைய சொல்லால், யாருடைய செயலால், யாருடைய நடத்தையினால் அண்டை அயல் வீட்டுக்காரன் நோவினைப்படுகிறானோ அவன் முஃமீன் அல்ல என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதர்களாக வாழ்கிறார்கள், அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கலாம், மனிதன் என்ற அடிப்படையில் என்னுடைய சொல்லால், செயலால், நடத்தையினால் அடுத்த வீட்டுக்காரன் நோவினைப்படுவானேயாக இருந்தால் என்னுடைய கல்வியில் ஈமான் இல்லை என்பது அர்த்தம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், இவைகளெல்லாம் நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அதே போல மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இவ்வாறான கடமைகளை செய்கிற போதுதான் அவன் பரிபூரணமான ஒரு முஃமீனாக முஸ்லீமாக வாழ முடியும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் நீண்ட காலம் வாழ்ந்தாலும் ஒரு சில சஹாபாக்கள் 6 வருடங்களே இஸ்லாத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், சில சஹாபாக்கள் 30 வருடங்களே முஸ்லீமாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் நூறு வருடங்கள் வாழ்ந்த அளவுக்கான சாதனையை இந்த பூமியிலே நிலைநாட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தான் உஸ்மான் இபின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மஸ்ஜித் நபவியிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு அன்சாரி தோழர் வருகிறார்கள். வந்து மதீனாவில் வாழ்ந்த சஹாபாக்களுக்குரிய ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். எழுந்து சொன்னார்கள், நபியே நாயகமே, முழு மதீனாவிலும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஒரே ஒரு கிணறு இருக்கிறது, பிகர் ரூமா என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணத்தில் எல்லா மக்களும் சென்று குடிப்பதற்கான தண்ணீரை இலகுவான முறையில் இலவசமாக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். முஸ்லீம்களாகிய நாங்கள் போய் தண்ணீர் எடுக்கின்ற போது அந்த கிணற்று உரிமையாளனாகிய யகூதி மதத்தை சார்ந்த ஒருவன் முஸ்லீம்களிடத்தில் மாத்திரம் அவன் பணம் வசூலிக்க ஆரம்பிக்கிறான். குடிப்பதற்கான தண்ணீரை பணம் கொடுத்து வாங்குவதற்கான வசதியும் வாய்ப்பும் எங்களிடத்தில் இல்லை என்று அந்த சஹாபி தன் நிலையை சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருந்த அத்தனை சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், என் அருமை தோழர்களே, அந்த ரூமா என்ற கிணற்றை வாங்கி யார் மனிதர்களுக்கு வக்குஃபு பண்ணுகிறாரோ, அன்பளிப்பு செய்கிறாரோ, அல்லாஹ் அவருக்கு சுவனத்தின் மாளிகையை கூலியாக கொடுப்பான் என்று சொன்ன போது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சபையில் இருந்து எழுந்தார்கள். சொன்னார்கள், நபியே நாயகமே, அந்த கிணற்றை நான் வாங்குகிறேன். அது முஸ்லிம்களுக்குரியதல்ல, மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் செடிகள் கொடிகள் எல்லாவற்றுக்குமாக இந்த மதீனத்துடைய மண்ணிலே அதை வாங்கி நான் வக்ஃபு செய்கிறேன் என்று தைரியமாக எழுந்தார்கள். எழுந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக சென்று கிறத்து உரிமையாளர்களே கேட்டார்கள், அந்த கிணற்றை நீ எனக்கு விற்க மாட்டாயா? அவன் சொன்னான், 20,000 திருகங்கள் தந்தால் விற்பேன் என்று விதண்டாவாதமாக விலையை கூட்டி சொன்னான். கொஞ்சம் கூட கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை, அள்ளி கொடுத்தார்கள். அல்லாவுக்காக அந்த கிணற்றை வாங்கினார்கள். மக்களுக்காக 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மதீனத்துடைய மண்ணில் அந்த கிணற்றை வாங்கி வக்ஃபு செய்தார்கள். இன்று 1500 ஏக்கரில் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஈத்த மர தோட்டங்களுக்கு அது தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறது. வந்தோரை வாழ வைக்கக்கூடிய அந்த மதீனத்துடைய மண்ணுக்கு பல லட்சக்கணக்கான ஹாஜிகள் செல்லுகிறார்கள், உம்ராவுக்கு செல்லுகிறார்கள். அத்தனை மக்களும் அந்த கிணற்றை பார்க்கிறார்கள், குடிக்கிறார்கள், கல்லையலில் அள்ளி குளித்துக் கொள்ளுகிறார்கள். அத்தனை மனிதர்களுக்கும் அது வற்றாத நீரூத்தாக மருதமான நீரை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கிணற்றை வாங்கி கொடுத்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகினார்கள். அவர்கள் வஃபு செய்த கிணறு மரணிக்கவில்லை, கிணறு மரணிக்கவில்லை. சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வல்லாஹு ஃபி ஆவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி ஆவுனி அஹீ. மனிதர்களில் சிறந்தவன் யார் தெரியுமா? கைரு நாசி அன்ஃபஉஹும். மனிதர்களில் சிறந்தவர் என்னைப் போல மற்றவர்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், என்னைப் போல மற்றவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்று மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடியவனே மனிதர்களில் சிறந்தவன் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக மற்றவர்களுக்காக ஒரு உதவியை செய்கிறாரோ, அவர் உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து கொண்டிருப்பான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியான ஒரு வக்ஃபாக அன்பளிப்பாக இன்று அந்த மதீனத்துடைய மண்ணிலே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த கிணறு இன்றும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த துனியா உள்ளவரைக்கும் அது இருந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் வாழ்கிறான், நாம் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பதல்ல முக்கியம். வாழும் காலம் வரைக்கும் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாமல், மற்றவர்களுக்கு இடையூறு கொடுக்காமல், என்னுடைய எந்த சொல்லாலும் செய்யனாலும் மற்றவருடைய உள்ளம் புண்படாமல் நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்துவிட்டு நான் மரணித்ததற்கும் பிறகும் இந்த உதவியை செய்தவர் இவர், அதை வாங்கி தந்தவர் இவருடைய மகன் என்று இந்த சமுதாயம் என்னை பற்றி பேசுகின்ற அளவுக்கு நான் பிறர் நலம் பேணக்கூடியவனாக, இந்த சமுதாய சேவையில் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அறிவையும் சொத்து செல்வத்தையும் அல்லாஹ்வுக்காக நான் பயன்படுத்தி விட்டு நான் கபருக்கு செல்வேனையாக இருந்தால் நிச்சயமாக நான் ஒரு நாளைக்கு கபரில் இருக்கின்ற போது நான் யார் வாங்கி கொடுத்தது என்று பின்னால் வருகின்ற மக்களுக்கு தெரியாது. என்னின் மூலமாக பயன்பெறுகின்ற மக்களுடைய துஆ, அவர்களுடைய சுஜூத், அவர்களுடைய ருக்கூ, அவர்கள் ஓதுகின்ற ஒவ்வொரு சூராவுடைய ஹரஃபுக்கான நன்மைகள், அதற்கு உதவி செய்த எனக்கு கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். இதனைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், மௌத்து வாரத்துக்கு முன்னால மக்களே, நான் தந்திருக்கிற உங்களுக்கு தந்திருக்கிற வசதிகளில் இருந்து பணத்திலிருந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் எங்கள் செலவழியுங்கள், உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொன்னால், நீங்க உம்மாட வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது ஆடை இல்லாத நிலையில உரியானத்தோட வந்தீங்க, இன்றைக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்களோட நிலைமை என்ன. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வெல்த்தையும் அல்லாஹ் சக்தியும் அல்லாஹ் தந்திருக்கிறான். என்னுடைய சக்தி என்ன, என்னுடைய பெருமானம் என்ன, இந்த சமுதாயத்திலே 4 பேருக்கு முன்னால் அல்லாஹ் எப்படி என்னை கண்ணியமாக உயர்வாக அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்ற நிலைமையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது, பிறக்கின்ற போது நான் எப்படி வந்தேன் என்பதை சிந்தித்து பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நிம்மாவுடைய வயிற்றிலிருந்து வெளியே வருகின்ற போது ஒன்றுமில்லாத நிலையில் வந்தாயே மனிதா, உனக்கு எத்தனை பல ஞாபகத்துக்களை நான் உனக்கு தந்திருக்கிறேன், அதிலிருந்து எனக்காக நீ கொஞ்சம் செலவழிக்க மாட்டாயா? அழகான கடனாக எனக்கு கடன் தரக்கூடியவர்கள் உங்களில் யாரும் இல்லையா என்று அல்லாஹ் எம்மை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வீடுகளை கட்டுகிறோம் நாம் வாழ்வதற்காக, எல்லா மக்களும் அவனை சுஜூத் செய்வதற்கான ஒரு வீடுதான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். கண்ணியத்திற்குரியவர்களே, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய மாளிகையை மஸ்ஜிதை கட்டுவதற்காக உதவி செய்கிறார்களோ, நாளை கியாமத்துடைய நாளில் அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தின் மாளிகையை கூலியாக கொடுப்பான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. அல்லாஹ் எப்படியும் எங்களை வாழ வைப்பான். தாயினுடைய கர்ப்பத்திலே நாங்கள் இருக்கின்ற போதே எங்களுக்கான ரிசுக்கை அல்லாஹ் எழுதிவிட்டான். எங்கு வாழ்வோம், எப்படி வாழ்வோம், ஏழையாக வாழ்வேனா, செல்வந்தனாக வாழ்வேனா என்பதையெல்லாம் அல்லாஹ் எங்கள் தலையில் அல்லாஹ் எழுதிவிட்டான். அதுதான் கதா கதிர் வபிஸ்தனா இருக்கும் அதுவும் உங்களுடைய ரிசுக் பூமியில் அல்ல, வானத்திலே நான் வைத்திருக்கிறேன். எந்த நேரத்தில் எப்போது எவ்வளவு தர வேண்டும் என்பதை அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருக்கிறான். கரெக்டாக முறையாக அது உங்களை வந்து சேரும் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறான். நம் முயற்சி செய்வது எங்களுடைய கடமை, உழைப்பது எங்களுடைய கடமை, அது எங்களுடைய கைக்கு வந்து சேருவது அல்லாஹுடைய புறத்திலே இருக்கிறது. வந்ததை எங்களுடைய கையிலும் மடியிலும் சேமித்து வைப்பதை அல்லாஹ்தான் வைத்திருக்கின்றான். வருகின்ற வழி தெரியும், செல்லுகின்ற வழி தெரியாத மக்கள் எத்தனையோ பல மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனைத்தான் அல்லாஹ் கேட்கின்றான், எனக்காக அழகிய முறையில் நீங்கள் கடனாக தாருங்கள், நான் ஒன்றும் உங்களிடத்தில் சும்மா கேட்கவில்லை என்று அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் வருகின்ற போது ஒன்றுமே கொண்டு வரவில்லை, எனக்காக, என் தீனுக்காக, என் மக்களுடைய நலவுக்காக, ஏழைகளுக்காக, என்னை வணங்கி வழிபடுவதற்கான ஒரு மாளிகையை கட்டுவதற்காக நீங்கள் ஒன்றும் சும்மா தர தேவையில்லை. கர்மன் ஹசனா, அழகான கடனாக நீங்கள் கடனாக தாருங்கள், நான் நாளை கியாமத்தில் உங்களுக்கு நான் அள்ளி தருகின்றேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எம் மத்தியிலே பல மக்கள் பல தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் எங்கள் கதவை தட்டுகின்ற ஒரு மிஸ்கீன் அல்லாஹுவாக கூட இருக்கலாம். மிஸ்கீனுடைய தோற்றத்தில் அல்லாஹ் எங்களை சோதிக்கலாம். நாங்கள் வாகனத்திலே சென்று கொண்டிருக்கின்ற போது எங்களிடத்திலே வந்து ஒருவர் கையேந்துகின்ற போது அந்த யாசகனுடைய தோற்றத்தில் அல்லாஹ் எங்களை வந்து சோதிக்கலாம். நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் எங்களிடத்தில் கேட்கின்ற கேள்விகளில் ஒன்று என்ன தெரியுமா, அடியானே நான் நோயாளியாக இருந்தேன், நீ வந்து என்னை நோய் விசாரிக்கவில்லையே, எனக்காக நீ துஆ செய்யவில்லையே. அல்லாஹ் நாளை கியாமத்தில் எங்களிடத்தில் கேட்பான், நான் பசியோடு இருந்தேன், நீ எனக்கு உணவளிக்கவில்லையே. அடியான் கேட்பான், யா அல்லாஹ், ரப்புல் ஆலமீனாகிய நீ, உனக்கு பசி இருந்ததா? அல்லாஹ் சொல்லுவான் என்ன தெரியுமா, உன்னோடு வாழ்ந்த மக்கள், உன் குடும்பத்தில் உள்ளவர்கள், எத்தனையோ பல மக்கள் எனக்கு நானா உதவி செய்ய மாட்டாரா, எங்க சாச்சா எனக்கு உதவி செய்ய மாட்டாரா, எந்த மச்சான் அங்க இருக்கிறார் எனக்கு ரமலான்ல உதவி தருவாரு, எத்தனையோ மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. நீங்க உதவி செய்யவில்லையே, செய்திருந்தால் அந்த ஏழையினுடைய கண்ணீரில் என்னை கண்டிருப்பார் என்று அல்லாஹ் சொல்லுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த உருவத்தில் அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான் என்பது எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஒருவர் நோயாளியாக இருக்கிறாரா, இரண்டு வகையில் நாங்கள் அவருக்கு உதவலாம். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற செல்வத்திலிருந்து முடியுமான வரைக்கும், இவ்வளவுதான் அள்ளி கொடுக்க வேண்டும் என்பது அல்ல, முடியுமான வரைக்கும் அவருக்கு உதவி செய்வது முதலாவது உதவி. அந்த சில்லறையையும் கிள்ளி கொடுப்பதற்கு எண்ணி கொடுப்பதற்காவது எங்களுக்கு மனசிலும் இல்ல கையிலையும் இல்லையா, துவா செய்யறதியா அல்லாஹ் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டத்தை நீக்கிவிடு, அவருடைய துன்பத்தை துயரத்தை நீக்கிவிடு, துஆவின் மூலமாக அவர்களுக்காக கேட்பேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படியாக மக்களுக்காக நாம் வாழ்ந்து விட்டு மரணிப்போமையாக இருந்தால் எங்களுடைய கபரு பிரகாசமானதாக இருக்கும். அல்லாஹுடைய மாளிகையை நாங்கள் வெளிச்சமாக்கினால், அல்லாஹுக்காக ஒரு மாளிகையை கட்டுவதற்கு நாங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் சுவனத்தின் மாளிகை எங்களுக்கு கூலியாக தருவான். வீட்டுக்கு போனா மனைவி எங்களுக்கு துணையாக இருப்பாங்க, வீட்டுக்கு போனா பிள்ளைகள் ஓடி வந்து எங்கள்கிட்ட வந்து உட்காரும் போது, தோளிலும் மடியிலும் உட்காருகிற போது எல்லா கவலைகளை மறந்து, வீட்டுக்கு வெளியே ஏற்பட்ட கஷ்டங்கள் வலிகள் வருத்தங்கள் எல்லாவற்றையும் மறந்து பிள்ளைகளோட கொஞ்சம் கொஞ்சம் விளையாடும் போது எல்லாவற்றையும் நாங்கள் அந்த தருணத்திலே மறந்து விடுகிறோம். கபருக்கு போனா யாரு எங்களுக்கு துணையாக வாரது, கபருல யாருடைய துணை இருக்குது? சில பேர் வாய் பேச்சுக்கு சொல்லுவாங்க, மௌத்தாகினாலே நிம்மதி என்று சொல்லுவாங்க. யார் சொன்னது கபருக்குள்ள நிம்மதியா இருக்கலாம் என்று? அங்கதான் அடியும் இருக்குது, அங்கதான் புழுக்கள் இருக்குது, அங்கதான் பெரும் பாம்புகள் இருக்குது, அங்கதான் பெரும் விஷ ஜந்துக்கள் இருக்குது, அங்கதான் கபர் ஒரு மனிதனுடைய விலா எறும்புகளை நெருப்பதற்கு அந்த கபர் எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அங்க போய் நிம்மதி அடையணுமா? கபருடைய வாழ்க்கை எங்களுக்கு பிரகாசமாக இருக்க வேண்டுமா? இந்த உலகத்தில் நாம் நமக்காக வாழாமல் மக்களுக்கு பயனுள்ள விதத்தில் நல்லவர்களாக வாழ்வோமையாக இருந்தால் நாளை ஒரு நாள் சந்தோஷத்தில் நாங்கள் கொண்டு வந்து வைக்கப்படுகிற போது எங்களுடைய ஜனாசாவுக்கு பின்னால பல மக்கள் வந்து நின்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் யார்? நாம் பணம் சம்பாதித்ததை விட மக்களை சம்பாதித்த மக்கள் எங்களுடைய ஜனாசாவுடைய செய்தியை கேட்டு வந்து நிற்பார்கள். நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மனிதனுடைய ஜனாசாவுக்கு பின்னால் மக்கள் கூட்டம் அதிகமாக நிற்கிறதோ, எவ்வளவு தப்புகள் அதிகமாக இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அந்த ஜனாசாவுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நல்லதொரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உங்களுக்கு நமக்கு வழங்கி இருக்கின்றான். இங்கே ஜும்மாவுடைய தொழுகைக்காக இந்த இடத்தில் நாம் அனைவரும் சமூகம் அளித்திருக்கின்றோம். இப்படியாக நாங்கள் ஆங்காங்கே ரெண்டுக்கும் கூலிக்கும் பேசி உட்கார்ந்து சொல்ல முடியாது. எங்களுக்கென்று ஒரு சொந்தமான ஒரு மஸ்ஜிதை நாங்கள் உருவாக்க வேண்டிய கடமை கடப்பாடு இருக்கிறது. எத்தனையோ பல நாடுகளிலும் பல இடங்களிலும் எங்களுக்கான பல மஸ்ஜிதிகளை நிறுவி இருக்கிறார்கள், கட்டி இருக்கிறார்கள். அது இலங்கை முஸ்லீம்கள் என்ற உரிமையோடு அல்ஹம்துலில்லா அந்த மஸ்ஜிதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அதே போல இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜிதுக்கான நல்ல பல உதவிகளையும் ஒத்தாசைகளையும் கொடுத்து செய்து எங்களுக்கான உரிமையை பெற்றுக் கொள்வதோடு இன்ஷா அல்லாஹ் ஆகிரத்துக்கான ஒரு சிறந்ததொரு சேவிங்காக சேமிப்பாக அதை நாம் எடுத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் செல்வோமையாக இருந்தால் எங்களுடைய ஆகிரா சிறப்பாக அமையும். எங்களுடைய பரம்பரையை மனிதர்கள் உள்ள வரைக்கும் சிறப்பாக வாழ வைப்பார்கள். அல்லாஹ் வாழ வைப்பது அல்லாஹ்வுடைய கடமையாக இருக்கும். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் அவன் விரும்பக்கூடிய சாலிஹான மனிதர்களாக வாழ வைத்து மரணிக்க செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. எங்கள் அருமையான பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. எங்களுடைய பெற்றோர்கள் எத்தனையோ பல மக்கள் வஃபாத் ஆகி கபருக்கு சென்று விட்டார்கள். யா அல்லாஹ், அவருடைய கபருடைய சொர்க்கத்தின் பூஞ்சொலி ஆக்கி வைப்பாயா. இந்த பூமியில எங்களுக்கு முன்னால் அவர்கள் வந்து சுஜூதி செய்தார்கள். யா அல்லாஹ், நீ கொடுத்த சொத்து செல்வங்களிலிருந்து தர்மத்தையும் சதக்காவையும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் கொடுத்தார்கள். யா அல்லாஹ், அவருடைய பிள்ளைகளாக பேர பிள்ளைகளாக இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், அந்த அருமையான தாய் தகப்பனுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சையிலே ஆக்கி வைப்பாயா. எத்தனையோ தாயும் தகப்பனும் நோயாளிகளாக எங்களிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவருடைய உடம்புல நல்ல சுகத்தை கொடுப்பாயாக, அவருடைய நோய்களை குணமாக்குவாயாக, எங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ் சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக, இந்த தீனுக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய ஹாதீன்களாக, அம்மா வாப்பாவுக்கு துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக வாழ்வதற்கு அல்லாஹ் நீ அவர்களுக்கு நீ அருள் பாலிப்பாயாக. பித்னாக்களிலிருந்தும் பசாதுகளிலிருந்தும் எங்கள் பிள்ளைகளை எங்கள் சமூகத்தை நீ அல்லாஹ் நீ பாதுகாத்தல் வாயாக. மௌத்து வரைக்கும் நீ விரும்பும் வழியில் அமல் செய்து நல்லவர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக. நோயை கொண்டு எங்களை சோதிச்சு விடாது ரஹ்மானே. மௌத்தாகின்ற வரைக்கும் முன்னே சுஜூது செய்து அமல் செய்யக்கூடிய ஈமானை உடல் சுகத்தை நாம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. எங்கள் அனைவர்களை உன்னுடைய நல்லடியார்களை கபூல் செய்வாயாக. வாஹர் தஅவான் அல்ஹம்துலில்லாஹ்.